கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவரை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றும் இந்த மாண்பரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி உங்கள் வாழ்வில் உயர்வையும் வெற்றியையும் செழிப்பையும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பாராக.
ஆரும் இயேசு சுவாமி காத்திருக்கின்றோம், நீர்தான் என் தஞ்சம் என்று நம்புகின்றோம். ஆரும் இயேசு சுவாமி காத்திருக்கின்றோம், நீர்தான் என் தஞ்சம் என்று நம்புகின்றோம். நீரில்லாத நிலம் போருமை பார்க்கின்றோம், உம்மாத்மழையை எம்மில் பொழிவீர். கோபம் குரோதம் மோகம் என்ற அக்கினியில், கோபம் குரோதம் மோகம் என்ற அக்கினியில் நாங்கள் எரிந்திடாமல் அழிந்திடாமல் காத்திடுவீரே. சரணம் தேவாயமக்கு சரணம் நீரே, சரணம்
இறை வார்த்தை உன் சுவாசமானால் துன்பப் புயலில் உன்னில் விசுவாசம் வீசும். இறைவனின் அன்பை உன் இதயத்தில் உணர்ந்தால் மனிதர்களின் வெறுப்பால் நீ மனம் கசந்து போவதில்லை. சிரித்துக் கொண்டு உன்னிடம் வரும் பணம் உன்னை அள வைத்துவிட்டு போய்விடும் யாக்கிரதை. இறைவனோடு உள்ள உறவை குறித்து இன்று நீ கவலைப்பட்டால் நாளைய தின கவலை தானாக நகர்ந்து போய்விடும் அறிந்திடு. வீட்டுக்கு ஒரு மரம் நட்டு பயன்பெறு, நாட்டுக்கு ஒரு மரமாய் நின்று பலன் கொடு.
அன்புதான் உயர்ந்தது, அன்பே கடவுள்.
நீண்ட பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவர் இயற்கை காட்சிகளை பார்த்து மிகவும் பிரமித்துக் கொண்டிருந்தார். அவரோடு உள்ளவர்கள் அவரை பார்த்து, எவ்வாறு நீண்ட நேரம் களைப்பில்லாமல் காட்சிகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டனர். அதற்கு அவர், சில மாதங்களுக்கு முன்பு வரை எனக்கு கண் தெரியாமல் இருந்தது. ஒரு சிறந்த வைத்தியர் எனக்கு சிகிச்சை செய்து பார்வை தந்தார். ஆகவே நான் பார்க்கும் எல்லாமே எனக்கு வியப்பாக இருக்கின்றது என்றார். அன்பு நேர்களே, இது போன்றுதான் எமக்கும் எப்போது இறை வார்த்தையில் கண் திறக்கப்படுகிறதோ அப்போது நம் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளும் புதிய வாழ்வாக தோன்றும். ஒவ்வொன்றிலும் கடவுளின் வழிநடத்துதலை கண்டு வியப்பு உண்டாகும். வாழ்வில் உண்மை மகிழ்ச்சி தோன்றும். இறை வார்த்தையை நீண்ட நேரம் களைப்பில்லாமல் தியானிக்கும் ஆர்வம் ஏற்படும். கடவுளின் வல்லமையை அனைத்திலும் கண்டு களிப்புறும் நிலைகள் ஏற்படும். இருளில் இருந்து வெளிச்சத்தை பார்க்க இறை வார்த்தையை பார்ப்போம். துன்பத்தில் இருந்து மகிழ்ச்சியை பார்க்க இறை வார்த்தையை பார்ப்போம். வறட்சியில் இருந்து செழிப்பை காண இறை வார்த்தையை பார்ப்போம். வாழ்வில் புதிய கண்ணோட்டம் பிறக்க, புது வாழ்வு மலர இறை வார்த்தையை பார்ப்போம். கப்பர்நகூம் ஊரில் தொழுகை கூடத்தில் இயேசு செய்த போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். இயேசுவின் போதனை அதிகாரம் கொண்டதாக இருந்தது. யூத ரபிகள் போதித்ததை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் முன்னோர்கள் கூறியதையும் பழைய ஏற்பாடு கூறுவதையும் மேற்கோள் காட்டி போதித்தார்கள். ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன் என இயேசுவை போல் அதிகாரத்தோடு போதிக்கவில்லை. இயேசுவோ, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என புரட்சிகரமான நெறிகளை வழங்கினார். எனவே மக்கள் வியப்படைந்ததில் வியப்பில்லை. இயேசுவின் போதனை வெறும் வார்த்தையாகவோ அல்லது போதனையாகவோ மட்டும் இருக்கவில்லை. அதில் இருந்து வல்லமை புறப்பட்டது. மக்களின் உள்ளங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. மக்களுக்கு அற்புதங்களை செய்தது. ஆம், இதை மனதில் வைத்து இறை வார்த்தையை தினமும் தியானியுங்கள். உங்கள் வாழ்வில் இறை அருளை காண்பீர்கள். இயேசு தீய ஆவிகள் பிடித்திருந்தவர்களை நலமாக்கிய போது மக்களுக்கு அதிர்ச்சியை தந்தது. சாத்தான் தீய ஆவிகள் பற்றிய நம்பிக்கையை யூதர்கள் கொண்டிருந்தார்கள். யூத ரபிகளும் பேயோட்டினார்கள். நீண்ட செபங்கள் செய்து பேயோடு போராடி மல்லுக்கட்டியே அவர்கள் வெற்றியடைய முடிந்தது. சில வேளைகளில் அவர்கள் இவ்வாறு போராடி தங்கள் உயிரையும் இழந்துள்ளார்கள். ஆனால் இயேசுவோ, வாயை மூடு, இவரை விட்டு போ என்று அதட்டினார். அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அத்தீய ஆவிகள் நீங்கியது. இது மக்களுக்கு திகைப்பை உண்டாக்கியது. மக்கள் வாழ்வு பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும் என இயேசு விரும்புகிறார். அனைத்து தீய வல்லமை மேலும் இயேசு அதிகாரம் கொண்டிருந்தார். அந்த அதிகாரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ளார். எனவே சாத்தான், தீய ஆவிகள், செய்வினைகள், மந்திரங்கள், மருந்துகள் என நீங்கள் பயப்பட வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் அவைகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை விசுவாசித்து செபியுங்கள், வெற்றி பெறுவீர்கள். வியப்பு, திகில் என்னும் வார்த்தைகளை மார்க்கு நற்செய்தியில் பல தடவைகளில் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுள்ளதை கவனிக்க முடிகின்றது. காரணம், கிறிஸ்தவம் எப்பொழுதுமே வியப்புக்குரியது. கிறிஸ்தவர்களின் திரு விபிலியம் வியப்புக்குரிய போதனைகளை கொண்டது. மானிட சமூகம் அன்றில் இருந்து இன்று வரை வியந்து கொள்ளும் மனித நேய போதனையை அது கொண்டுள்ளது. தொடக்க திருச்சபை மக்களின் வாழ்வு மக்களுக்கு வியப்பை தந்தது. எனவே பல மக்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வேத கலாபனைக்கு உள்ளாக்கப்பட்ட போது அவர்கள் துணிந்து நின்று ரோமை பேரரசுக்கே வியப்பை உண்டாக்கினார்கள். மார்க்கு ஆசிரியர் இன்று நம்மோடு இருந்தால் நமது கிறிஸ்தவ வாழ்வை பார்த்து எதை எழுதுவார் என சிந்திப்போம். நம்மை பார்த்து அவருக்கு வியப்பு வருமா அல்லது விசர் வருமா என யோசிப்போம்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின்
வான்பரா வானிலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அருள் தியானம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இன்று எமது வான்பரா வானொலி நிகழ்ச்சியிலே யுவர் லைஃப் வில் ஃபாலோ யுவர் தாட்ஸ், உங்களின் வாழ்க்கை உங்கள் எண்ணங்களை பின்தொடரும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் அவர்களுடைய சிந்தனையை பின்தொடர்கிறது என்பதுதான் உண்மையாகும். இன்றைய உலகின் புதிய படிப்பு கூட, அதாவது நியூ ஸ்டடி என்ன சொல்லுகிறது என்றால், மனிதனுடைய சிந்தனையை அவனுடைய எண்ணங்களைத்தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறான், அவனுடைய எண்ணங்களைத்தான் அவன் பின்தொடர்கிறான் என்று. இந்த உண்மையை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். மனிதன் ஏதோ ஒன்றை பார்த்து என்னொன்றை செய்கிறான், ஏதோ ஒன்றை கேட்டு என்னொன்றை பேசுகிறான் அல்லது கேட்டதை பேசுகிறான். அவன் சுயமாக இயங்குகிறவனாக இருந்தாலும் அவன் ஏதோ ஒன்றை பின்பற்றுகிறவனாக அல்லது ஏதோ ஒன்றில் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அந்த அடிப்படையில தான் நம்முடைய எண்ணங்களை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கின்றோம். இந்த நிலையில் எங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது மிக முக்கியமாகும். எங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறது. எங்களுடைய எண்ணங்கள் பிழையாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை பிழையாக போய்விடுகிறது. அது மட்டுமல்லாமல், நாம் எதை நினைக்கிறோமோ அதை நாம் பேசுகிறவர்களாகவும் இருக்கின்றோம். சரியான எண்ணங்களை நாம் நினைப்போம் என்றால் சரியான வார்த்தைகளை அல்லது சரியானவற்றை நாம் பேச முடிகிறது. நாம் தீமையானவைகளை அல்லது பிழையானவைகளை சிந்திப்போம் என்றால் அந்த பிழையானவைகளையே நாம் பேசிவிடுகிறோம். ஆகவே அன்பு நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சிந்தனை மிக அவசியம். உங்கள் சிந்தனையைத்தான் உங்கள் வாழ்க்கை பின்தொடர்கிறது என்பதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்றாகும். நீங்கள் தொடர்ச்சியாக எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதனாலேயே நீங்கள் தாக்கப்பட்டு விடுகிறீர்கள். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நெகட்டிவான எதிர்மறையான நிலைகளை சிந்திக்காமல், தொடர்ச்சியாக ஏதோ ஒன்றை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்களாக இல்லாமல், அந்த நிலையிலிருந்து சற்று மாற்றப்பட முயற்சி செய்ய வேண்டும். ஒரு காந்தத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது பாருங்கள், அந்த காந்தத்திலே பல லோகங்கள் வந்து ஒட்டி கொண்டு விடுகிறது. அதுபோலதான் நாம் எதை சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனைக்குரிய விடயங்கள் தான் நம்மோடு கூட வந்து ஒட்டி கொள்ளுகிறது. நாம் பிழையானவைகளை தவறானவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்றால் தவறான நிலைகள் தவறான காரியங்கள் நம்முடைய வாழ்வோடு வந்து ஒட்டிக்கொள்ளும். நாம் நல்லவற்றை நினைப்போம் என்றால் நல்ல விடயங்கள் நமது வாழ்க்கையிலே வந்து ஒட்டி கொள்ளுகின்றன. யோவேல் இறைவாக்கினரின் நூலிலே 3 அதிகாரத்திலே 10வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வலுவற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ளட்டும் என்று ஆண்டவர் யோவேல் இறைவாக்கினர் வழியாக உரைக்கின்றார். வலுவற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ளட்டுமாம். அது நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள், நாம் வலுவற்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அல்லது ஒரு நோயில் இருக்கும் பொழுது, ஒரு கவலையில் இருக்கும் பொழுது, ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, அதையே நாம் சொல்லிக்கொண்டு இல்லாமல் அதற்கு எதிர்மாறாக நாம் பேச வேண்டுமாம். உதாரணமாக, நாம் கவலையில் இருக்கும் பொழுது எனக்குத்தான் ஒரே கவலை வந்து கொண்டிருக்கிறது, நான் மட்டும்தான் என் குடும்பத்திலே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்திலே யாருக்கும் வராத பிரச்சனை தான் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேனோ, நான் இனி வாழ முடியுமோ, நான் வாழ்வதை விட சாவதுதான் நல்லம், இனி நான் நல்லவனாகவே இருக்க கூடாது, இப்படியான சில நிலைகளை நாம் சிந்திப்பதற்கு பதிலாக நாம் கவலைப்படும் பொழுது, கவலைகள் நம்முடைய வாழ்க்கையை வந்து அழுத்தும் பொழுது, இந்த கவலையும் ஒரு நாள் மறைந்து போய்விடும், இந்த கவலையிலிருந்து நான் விடுதலை பெறுவேன், இந்த கவலையிலிருந்து நான் வெற்றி பெறுவேன், இந்த கவலையினாலே நான் கூடாதவனாக மாறிவிட மாட்டேன், நான் நல்லவனாகத்தான் இருப்பேன், இந்த கவலையிலும் நான் கடவுளை நம்புவேன், கடவுள் என்னை கைவிட மாட்டார், கடவுள் இதிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுவார் என்று நாம் நல்லவையே சிந்திக்க வேண்டும். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோய் வரும் பொழுது, ஐயோ இந்த நோய் எனக்கு என்ன ஆகிவிடப் போகிறதோ, இந்த நோயினால் நான் மரித்து போய்விடப் போகிறேனோ, இந்த நோயினாலே நான் தாக்கப்பட்டு படுக்கையிலேயே போய்விடப் போகிறேனோ, எத்தனை பேருக்கு நான் சுமையாக மாறிவிடப் போகிறேனோ என்றெல்லாம் நாம் நினைத்து நினைத்து அதனாலேயே இன்னும் அதிக நோயை நாம் நம்முடைய உடலிலே சேர்த்து கொள்ளாமல், இந்த நோயிலும் என் ஆண்டவர் எனக்கு துணையா இருப்பார், இந்த நோயிலிருந்து நான் சுகம் பெறுவேன், இந்த நோயிலிருந்து சுகம் பெற்று நான் வாழுவேன், நான் யாருக்குமே உபத்திரவம் கொடுக்காமல் நான் நல்ல நிலையிலே வருவதற்கு எனக்கு நல்ல சூழல் உருவாகும் என்று நீங்கள் எப்பொழுதுமே நேர்மறையானவைகளை பொசிட்டிவானவைகளை சிந்திக்க வேண்டும், நெகட்டிவானவனை சிந்திக்க வேண்டாம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனைக்குள்ளே தான் நம்முடைய வாழ்க்கை வருகிறது என்பது உண்மையாகும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நல்லவைகளை நேர்மறையானவைகளை சிந்திக்க ஆண்டவர் அருள் புரிவாராக. நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, இன்றைக்கும் இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையிலே நெகட்டிவானதை எதிர்மறையானவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்காமல் நேர்மறையானவைகளை சிந்திப்பதற்கும் தூய ஆவியின் வல்லமையை தந்தரலும். ஆண்டவரே, கவலையிலே, வேதனையிலே, கஷ்டத்திலே, தனிமையிலே, போராட்டங்களிலே இருக்கிற மக்கள் அதையே சிந்தித்து சிந்தித்து அதனாலேயே அவர்கள் அழுத்தப்படாமல் அதிலிருந்து நல்லவைகளை சிந்தித்து விசுவாசமுரிய விடயங்களை சிந்தித்து வெற்றி பெற உம்முடைய அருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நீர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானில் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது.
அன்பு சகோதர சகோதரிகளே, யூ கனாட் திங்க் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் டு லிவ் எ பாசிட்டிவ் லைஃப். நேர்மறையான வாழ்வை எதிர்பார்த்து கொண்டு எதிர்மறையான சிந்தனைகளோடு நீங்கள் வாழ முடியாது. பல மக்கள் பாருங்கள், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நினைத்தாலும் பாருங்கள், எப்பொழுதும் அவர்கள் சிந்திப்பது எதுவாக இருக்கும் என்றால், கவலையை பற்றி, வேதனையை பற்றி, இல்லாமையை பற்றி, எப்பயோ நடந்த விடயங்களை பற்றி, கடந்த காலங்களில் அவர்கள் சந்தித்த பல பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த சிந்தனையின் முடிவிலே நாங்கள் நன்றாயிருக்க வேண்டும், சமாதானமாயிருக்க வேண்டும், சுகமாயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்யாது. என்றால் நாம் 80% தீமையை பற்றி, கவலையை பற்றி, வேதனையை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டு 20% மட்டும்தான் நாம் சுகமாயிருக்க வேண்டும், சமாதானமாயிருக்க வேண்டும், உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றாது. நாம் எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை பாதித்து விடுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே கூட ஜோபு என்ற ஒரு மனிதரை அறிகிறோம். ஜோபுவின் நூல் 3 அதிகாரத்திலே 25 திருவசனத்திலே அவர் என்ன கூறுகிறார் என்றால், நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது என்று அவர் சொல்லுகிறார். அவர் வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் வந்தது, சில இழப்புகள் வந்தது. அப்ப அவர் என்ன நினைக்கிறார் பாருங்கள், ஒரு முதலாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே, சின்ன இழப்பு வந்த உடனேயே, அடுத்த இழப்பு எனக்கு என்ன வரப்போகிறதோ, அடுத்தது எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகிறதோ என்று அவர் நினைக்க ஆரம்பிக்கிறார். இவ்வாறு அவர் சிந்திப்பதனால் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் எதை குறித்து அஞ்சினேனோ அதுதான் எனக்கு நடந்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். நான் எதை பற்றி திகிலிட்டேனோ அதுதான் எனக்கு நேர்ந்திருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அதிலிருந்து என்ன அறிந்து கொள்ளுகிறோம் பாருங்கள், நாமும் கூட ஒரு சின்ன வருத்தம் வந்த உடனே அதை பெரிதாக சிந்தித்து, பெரிதாக கவலைப்பட்டு, பயப்பட ஆரம்பிப்போம் என்றால் அதனாலேயே நமக்கு மேலும் பல வருத்தங்கள் வந்து விடுகிறது. குடும்ப வாழ்விலே கூட ஒரு சின்ன குழப்பம் வந்த உடனே அந்த குழப்பத்தை நாம் பெரிதாக்கி விட்டோம் என்றால் அதனாலேயே நம்முடைய குடும்ப வாழ்வு பிளவுபட ஆரம்பிக்கிறது. ஆகவே நாம் நல்லதொன்றை நினைத்து, நல்லதொன்று நடக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு தவறானவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்றால் நல்லவை நடக்க முடியாது. நாம் நல்லவை நமது வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைப்போம் என்றால் நல்லவைகளைத்தான் நாம் சிந்திக்கவும் ஆரம்பிக்க வேண்டும். அதாவது பாருங்கள், பழுதுபட்ட ஒரு உணவை சாப்பிட்டு கொண்டு நான் ஹெல்த்தியாக இருக்க வேண்டும் என்று, ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியாது. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டால்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுபோல என்னுடைய உடல் அமைப்பை நான் நல்ல கட்டமைப்பாக கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றால், நிறைய நேரம் படுத்திருப்பது, சாப்பிட்டு விட்டு ஒரு எக்ஸசைஸும் செய்யாமல் இருப்பது, இப்படி இருந்தேன் என்றால் நான் விரும்புவது போல என்னுடைய உடல் அமைப்பு ஒரு கட்டமைப்பாக வராது. என்னுடைய உடல் நல்ல ஒரு கட்டமைப்பாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால் அதற்கு ஏற்ற சில பயிற்சிகளை, அதற்கு ஏற்ற சில உணவு வகைகளை நான் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் அது நிறைவேற முடியுமே தவிர, நான் நினைப்பது ஒன்றாகவும், நான் விரும்புவது ஒன்றாகவும், நாம் நினைப்பது வேறொன்றாகவும் இருக்கும் என்றால் ரெண்டும் ஒருபோதுமே ஒத்துப்போக முடியாது. அது தண்டவாளமாக மாறிவிடும். ஒருபோதுமே தண்டவாளம் பாருங்கள் ஒன்றாக இணைவதில்லை. அதுபோல நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயலும் ஒன்றாக வர வேண்டும் என்றால் சிந்தனை எதுவாக இருக்கிறதோ அதுதான் செயலாக மாற்றப்பட்டு விடுகிறது. 1 சாமுவேலின் நூலிலே 1 அதிகாரத்திலே 9-10 வசனங்களிலே அன்னாள் என்ற ஒரு பெண்ணை வாசிக்கிறோம். அந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பலவிதமான கவலைகள் சூழ்ந்திருந்தது. அந்த குடும்பத்திலே அவளுக்கு குழந்தை இல்லாததுனாலே அந்த சமூகம் அன்றைக்கு குழந்தை இல்லாத பெண்களை ஒதுக்கி வைத்தது. இந்த அடிப்படையிலே இந்த அன்னாள் என்ற பெண்ணும் ஒரு இழிவான நிலையிலே பார்க்கப்பட்டாள். அதனாலே அவள் வேதனைக்கு மேல் வேதனை அடைந்து அவள் உண்ண முடியாமல், உறங்க முடியாமல் மிக கவலைப்படுகிறாள். அவள் ஒரு நாள் பாருங்கள், இறை ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு வந்து அவள் என்ன செய்கிறாளாம் பாருங்கள். அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார் என்று நாம் வாசிக்கிறோம். அவள் என்ன செய்தாள், ஆலயத்திலே வந்து தன்னுடைய வேதனைகள் எல்லாம் கடவுளிடத்திலே சொல்லி அழுது மன்றாடுகிறாள். அதற்கு பின்பு நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம், அவள் முகம் மகிழ்ச்சியுடனும் உணவுண்டும் உறங்கி சந்தோஷமா இருந்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப அவளுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனையை அவள் வெளியே கொண்டு வந்தாள். வெளியே கொண்டு வந்த பின்பு என்ன நடக்கிறது என்றால், அந்த இறை தேவாலயத்தில் இருந்த ஒரு இறைவாக்கினர் அவளுக்கு சொல்லுகிறாள், உன்னுடைய செபத்தை கேட்ட கடவுள் உன்னை அவ்வாறு ஆசீர்வதிப்பாராக என்று சொன்ன உடனே பாருங்கள், அந்த அன்னாள் அந்த இறைவாக்கினர் சொன்ன வார்த்தையை தன் உள்ளத்திலே எடுத்துக்கொண்டாள். அதற்கு பின்பு அவள் கவலைப்படவில்லை. அதற்கு பின்பு அவள் முகத்தை வாட்டமாக வைத்திருக்கவில்லை. நன்றாக சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருந்தாள் என்றும், அதுபோல கடவுளும் அவளுடைய செபத்தை கேட்டு அவளுக்கு சாமுவேல் என்கிற ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப அதிலிருந்து என்ன அறிகிறோம் பாருங்கள், அன்னாள் என்ற அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை பற்றி வேதனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அவளால் சாப்பிட முடியவில்லை, சந்தோஷமா இருக்க முடியவில்லை, உறங்க முடியவில்லை என்றால் அதுதான் அவளுடைய வாழ்க்கை. ஆனால் எப்பொழுது தன்னுடைய வேதனையை ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டு ஆண்டவர் என் செபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதிப்பார் என்று நினைக்க ஆரம்பித்த உடனே அவளுடைய வாழ்க்கை இப்பொழுது பாருங்கள் வேறு விதமாக மாறுகிறது. அவளுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி வருகிறது. அவள் சாப்பிடுகிறாள், உறங்குகிறாள், தீமை செய்கிறவளாக இல்லாமல் நல்லவளாக அவள் வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கிறாள். அதுபோலதான் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் நல்லதொன்றை விரும்பினால் நல்லதை நினைக்க வேண்டும். நல்லதை விரும்பிக் கொண்டு தவறானதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நல்லது நடைபெற முடியாது. ஆகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் கடவுளை பற்றி நன்றாக சிந்தியுங்கள். நல்ல சிந்தனைகளை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலும் உம்முடைய அருட்கரம் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, இவர்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் அறிகிற தெய்வமே, நல்ல எண்ணங்களை இவர்கள் நினைத்து அதுபோல இவர்கள் விரும்புகிறதெல்லாம் நல்லதாய் நடைபெற ஆண்டவருடைய அருட்கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இவர்களோடு இருந்து இவர்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நச்சீடி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியோலில் உள்ள நேர்கள், நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-2-6-4. அருள் தியானம் தொடர்கிறது.
அன்பு சகோதர சகோதரிகளே, யுவர் லைஃப் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் அன்டில் யூ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் யுவர் திங்கிங். முதலில் உங்கள் சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படும் வரைக்கும் உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்பட போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நாம் விரும்பினால் அதை முதலில் நம்முடைய சிந்தனையில் நாம் கொண்டு வர வேண்டும். சிந்தனையிலே மாற்றம் வரும்பொழுதுதான் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகிறது. உதாரணமாக பாருங்கள், பாடசாலையிலே போய் படிக்கிற பிள்ளைதான் பட்டம் பெற்று அறிவாளியாக வர முடிகிறது. பாடசாலையிலே போய் கற்றுக்கொள்ளாத பிள்ளை அறிவாளியாக, அதாவது பட்டம் பெற்று ஒரு அறிவாளியாக வர முடியாமல் போய்விடுகிறது. அதுபோலதான் ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த தொழிலை பழகும் பொழுதுதான், அந்த தொழிலை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த தொழிலிலே மேன்மையான இடத்துக்கு வர முடிகிறது. ஒன்றை அறிவது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது. அறிவு நம்முடைய வாழ்க்கையாக மாற்றப்பட்டு விடுகிறது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நாம் விரும்பினால் முதல்ல நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய திங்கிங்கிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். அதிலே வருகிற மாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். படிக்க வேண்டும் என்று ஒரு பிள்ளை நினைத்தால் தான் படிக்க முடிகிறது. உழைக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் நினைத்தால் தான் உழைக்க முடிகிறது. விளையாட வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் தான் விளையாட முடிகிறது. நான் சண்டை பிடிக்க கூடாது என்று ஒருவர் நினைப்பார் என்றால் அவரால் சண்டை பிடிக்காமல் இருக்க முடிகிறது. நான் உதவி செய்ய வேண்டும் என்று ஒருவர் நினைப்பார் என்றால் அவரால் உதவி செய்ய முடிகிறது. முதலிலே வருவது எது பாருங்கள், அவர் என்ன நினைக்கிறார், சிந்தனை தான் முதலிலே வருகிறது. அதுக்கு பின்புதான் அவருடைய செயல் வருகிறது. செயலுக்கு பின்பு சிந்தனை வரும் என்றால் கூட சில நேரத்திலே அது பெரிய பிரச்சனையாகி விடுகிறது. அதனாலதான் சிலர் சொல்லுகிறார்கள் பாருங்கள், ஐயோ நான் சரியாக சிந்திக்காமல் இதை செய்து விட்டேனே என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா அதிலிருந்து என்ன தெரிகிறது, அவர்கள் சிந்திக்காமல் ஒன்றை செய்து விட்டார்கள். சிந்திக்காமல் செய்தவுடனே அதிலே பல பிரச்சனை வந்து விடுகிறது. சிந்தித்து செயல்படும் பொழுது அதிலே ஒரு பெரிய வெற்றி உண்டாகிறது. ஆகவே சிந்தனைக்கு பின்னாலேதான் செயல் இருக்கின்றது. ஆகவே முதலிலே நம்முடைய சிந்தனையிலே மாற்றம் வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையின் மாற்றமாக மாறுகிறது. இன்றைக்கு பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி வாழ்க்கையிலே மாற்றம் பெற வேண்டும் என்றால் சிந்தனையிலே மாற்றம் பெற வேண்டும். பல குடும்பங்களிலே இன்றைக்கு ஒரு சமாதானமான நிலை வர வேண்டும், புரிந்துணர்வான நிலைகள் வர வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பலர் விரும்புகிறார்கள். அப்படி நீங்கள் விரும்புவது நடைபெற வேண்டும் என்றால் உங்கள் சிந்தனையிலும் மாற்றம் வர வேண்டும். நான் என் வீட்டிலே சரியான ஒரு மனைவியாக, நல்ல ஒரு கணவராக, நல்ல பிள்ளைகளாக, நல்ல பெற்றோராக இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே வரும் பொழுதுதான் அந்த சிந்தனை நம்முடைய செயலாக மாறுகிறது என்பதுதான் உண்மையாகும். இணைச்சட்ட நூல் அல்லது உபாகமம் நூலிலே 30வது அதிகாரத்திலே 19வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பாருங்கள், வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன், நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தெரிந்து கொள் என்று கடவுள் சொல்லுகிறார். அப்ப கடவுள் மனிதனுக்கு முன்பாக ரெண்டு விடயத்தை வைக்கிறார், ஒன்று வாழ்வு, மற்றது சாவு அல்லது தீமை, ஒன்று ஆசீர்வாதம், மற்றது சாபம். இதிலே மனிதன் எதை தெரிந்து கொள்ளுகிறான் என்பதுதான் முக்கியமாகும். வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறவன் வாழ முடிகிறது, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறவன் ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடிகிறது, அல்லது சாவை தெரிந்து கொள்ளுகிறவன் இருளுக்குள்ளே போய்விடுகிறான். சாபத்தை தெரிந்து கொள்ளுகிறவன், அதாவது சாபத்தை கொண்டு வருகிற வழிகளை தெரிந்து கொள்ளுகிறவன் அதன் வழியாக அந்த வேதனைக்குள்ளே சென்று விடுகிறான். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். கடவுள் என்ன சொல்லுகிறாராம் பாருங்கள், வாழ்வை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், சாவை தெரிந்து கொள்ள வேண்டாம், சாபத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம், வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கடவுள் சொல்லுகிறார். அப்ப அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றுதானே கடவுள் விரும்புகிறார். கடவுள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி என்றால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றால் நீங்கள் முதலிலே அவைகளை பற்றி நல்ல முறைகளை சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய நல்ல சிந்தனை தான் உங்கள் வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது என்பதுதான் உண்மையாகும். இன்று நீங்கள் எதிர்மறையான நிலையில் இருக்கலாம், அதையே நினைத்து கொண்டு இருக்காமல் புதிய பாதையிலே செல்லுவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்து அதிலே செல்லுவதற்கு தயவு செய்து முயற்சி செய்யுங்கள். உங்களின் எதிர்மறையான சிந்தனைகளை உங்களிடம் இருந்து எறிந்துவிட்டு கடவுளால் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்திக்க ஆரம்பியுங்கள். எதிர்மறையானவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம், கடவுளால் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் சிந்திப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். முதலிலே உங்கள் சிந்தனையிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் முதலிலே உங்கள் சிந்தனையிலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். உங்களின் சிந்தனையின் வாசல் கதவை சரியான முறையிலே கையாளுங்கள். தவறானதை தடை செய்யுங்கள், சரியானதை உள்ளே அனுமதியுங்கள். ஒவ்வொருவருக்கும் பாருங்கள், சிந்தனைக்கு சிந்தனை என்ற ஒரு அதை அவர்கள் அடைக்க முடியும் அல்லது திறந்து கண்டதையெல்லாம் உள்ள விட்டோம் என்றால், கண்டதையெல்லாம் உள்ளே விட்டு நாம் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு அதிலேயே போனோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சில நேரம் மகாபெரிய ஒரு புயலுக்குள்ளே போய்விடலாம். ஆகவே சிந்தனைகளை தடை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதை நான் சிந்திக்க வேண்டும், எதை நான் சிந்திக்க கூடாது என்று. நல்லவைகளை, உயர்வானவைகளை, வெற்றியானவைகளை சிந்தியுங்கள். இல்லாததை குறித்து கவலைப்பட வேண்டாம். கடவுளால் என்ன தர முடியும் என்பதை சிந்தித்து கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தரும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வை விரும்பும் கடவுள் நீர், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியோடும் விடுதலையோடும் சுகத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் நீர். ஆகவே அதை இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதற்கு இவர்களுடைய சிந்தனையை நீர் ஆசீர்வதித்து நல்ல சிந்தனைகளோடு வாழ ஆண்டவர் அருள் புரிவீராக. இவர்களோ இவர்களையும் இவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாரும் நல்லவைகளை சிந்தித்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ, இறை ஆசீரோடு வாழ ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய அருக்கரம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென்.
யாக தெய்வம் இயேசுவின் பிரசன்னம் என்னை தேடி வந்த தேவாந்தின் பிரசன்னம் மன்னிக்கின்ற மனதில் இயேசு பிரசன்னம் மனிதனேயும் தேடுவோரின் பிரசன்னம் 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 கடலில் தவிப்போர் காணும் இயேசு பிரசன்னம் கலங்கி புயலில் நிற்போர் காணும் பிரசன்னம் மயங்கும் மாலை பொழுதில் இயேசு பிரசன்னம் மயக்கும் மன அமைதி தரும் பிரசன்னம் ஒளியே உயிரே உண்மையின் வடிவே எம்மில் தருவாய் பிரசன்னம்
எம்மில் தருவாய் பிரசன்னம்
கருணை கடலே கனிந்தாந்தே எம்மில் தருவாய் பிரசன்னம்
எம்மில் தருவாய் பிரசன்னம்
தியாக தெய்வம் இயேசுவின் பிரசன்னம் என்னை தேடி வந்த தேவாந்தின் பிரசன்னம்
யாக தீபம் இயேசுவின் பிரசன்னம் என்னை தேடி வந்த தேவாந்தின் பிரசன்னம்
இயல்பு வாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பிராம் வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு பயன்பெறுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945 இத்தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் உங்கள் நண்பர்களும் கேட்டு பயன்பெற உதவி செய்யுங்கள். உங்கள் தேவைகளுக்காக எமது சுபக்குழுவில் மன்றாட விரும்பினால் உங்கள் தேவைகளை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-2044 என்னும் இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் தேவைகளுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அன்பு நேர்களே, இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரிகள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. இந்த இணையதளங்களிலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது சுப வழிபாடுகளை மற்றும் பல அருத்தந்தையர்களின் அருள் தியானங்களை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, இலங்கையில் இருந்து வெளியாகும் பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளங்கள் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734-2734-2734. இமெயில் அட்ரஸ் tamilgoodnews@gmail.com tamilgoodnews@gmail.com.
அன்பர்களே, வாழ்வில் குறைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது அல்லவா? ஆனால் இந்த குறைகளை பற்றியே நாம் குறை கூறி கொண்டு இருப்பதை விட இதனால் அடுத்தவர்களுக்கு என்ன நன்மை பயக்கும் என்பதை என்றைக்காவது நாம் சிந்தித்ததுண்டா? கேட்கப் போகும் நாடகம் அதனை உங்களுக்கு தெளிவுபடுத்தும். குறைபாடுகள்.
டேவிட், டேவிட், சாப்பிடாம தூங்கிட்டியாப்பா?
சும்மா படுத்திருந்தம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா?
எனக்கு துணைன்னு இருக்கிறது நீ தானே டேவிட். உன்னை விட்டுட்டு நான் எப்போ சாப்பிட்ருக்கேன்?
அம்மா, நீங்க பெத்தது ஒரே பிள்ளைதான், ஆனா அதுவும் குறையோட தானே பிறந்திருக்கு.
டேவிட், உங்க அப்பா இறந்த உடனே நானும் செத்துருப்பேன். ஆனா உன் முகத்தை பார்த்த பிறகு அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். இந்த உலகத்துல குறையில்லாத மனுஷங்க யாருமே இல்லப்பா. நாம குறைகளை மறந்து வாழ முயற்சி செய்யணும்.
நான் என் குறைய மறந்தாலும் என்ன சூழ்ந்து இருக்கிறவங்க அதை ஞாபகப்படுத்துறாங்களேம்மா.
நானும் பார்க்காத வைத்தியம் இல்ல. உனக்கு இருக்கிற இந்த வலிப்பு வியாதிய குணப்படுத்த முடியலப்பா.
எல்லாம் என் தலையெழுத்து.
அப்படி சொல்லாத டேவிட். கடவுள் அருளால உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். மனுஷங்களை நம்புறதை விட கடவுளை நம்பு டேவிட். அந்த நம்பிக்கை உன்னை நிச்சயம் கரை சேர்த்துடும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சங்கீதக்காரன் சொன்னது போல நீ தைரியமா இருப்பா. இப்போ சாப்பிடுவாப்பா.
அம்மா, நான் சோர்ந்து போகும்போது எனக்கு ஆறுதலா பேசுறீங்க. என்னால உங்களுக்கு எவ்வளவு வேதனம்மா. நான் வேலை செய்து உங்களை காப்பாத்தாம நீங்க வேலை செய்து நான் சாப்பிடுறேன்.
பதட்டப்படாத டேவிட், பொறுமையா இரு. உனக்கு ஒரு வேலை கிடைக்காமலா போகும். இத பாரு, பேசிக்கிட்டே இருக்காத, சாப்பிடுவா, எனக்கும் பசிக்குது.
வாங்கம்மா சாப்பிடலாம். டேவிட், டேவிட். ஹலோ சோமு, வாடா. என்ன ரொம்ப குஷியா இருக்க, ஏதாவது விசேஷமா?
ஒரு கிளாட் நியூஸ்டா. என்னன்னு சொல்லு பாக்கலாம்.
உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கும்.
ஆமா, இப்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான்டா. ஆனா இப்ப சரியான ஆள் இருக்கேன். தற்சமயம் நான் இந்த சம்சார சாகரத்துல விழறதா இல்ல.
அப்ப வேற என்னடா விஷயம்?
உனக்கு நான் வேலை பாக்குற கம்பெனில ஒரு வேலை பார்த்துட்டா. நாளைக்கு நீ என் கூட வர்ற. ஆமா, ஏண்டா டேவிட், நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்க. அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி. அது
காஃபி என்னடா, ஸ்வீட் காரமே வாங்கி தர்றேன்.
ஆ அப்படியா
சோமு, நான் நாளைக்கே வேலைக்கு சேரலாம் இல்லையா?
உன்னை பத்தி எல்லா விவரமும் எங்க மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன்டா.
எனக்கு வலிப்பு வரும்னு சொல்லி கூட வேலை கொடுத்துருக்காருனா. அவர் ரொம்ப தங்கமானவரா தான் இருக்கணடா.
அவசரப்படாத, உனக்கு வலிப்பு வருன்ற விஷயத்தை தவிர மற்ற எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன்.
சோமு, எனக்கு இருக்கிற இந்த குறைய மறைச்சிட்டு அதனால கிடைக்கிற வேலையை ஒத்துக்க என் மனசு இறந்துடலடா.
டேய் டேவிட், சரியான ஆளுடா. உன் குறைய நினைச்சிட்டு இருந்தீனா அப்புறம் வீட்டில் இருக்கிற உணவு பட்டாக்குறை யாரா சமாளிக்கிறது?
சோமு, நீ என்ன சொன்னாலும் என்னால பொய் சொல்லி வாழ முடியாது.
உன்னை கொள்ளடிக்க சொன்னேனா இல்ல கொலை செய்ய தூண்டினேனா? உனக்கு இருக்கிற வலிப்பு வியாதியை பத்தி கண்டுக்காதன்னு சொன்னேன். உனக்கு என்னடா, வயசான காலத்துல கஷ்டப்பட ஒரு அம்மா இருக்காங்க, இன்னும் 10 வருஷம் வாழ வேண்டியவங்க உனக்கு உழைச்சி போட்டு சீக்கிரமே போய் சேர்ந்துருவாங்க. இந்த வேலையை வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எல்லாம் வீணா போச்சு.
ஓ சோமு, கஷ்டப்படுற எங்க அம்மாவை கண்கலங்காம வச்சுக்க, நான் வேலைக்கு போறேன்டா. நீ சொன்னபடியே நடந்துக்கிறேன்.
வெரி குட். இப்பதான் நீ ஏன் டேவிட், நாளைக்கு ரெடியாரு, ரெண்டு பேரும் சேர்ந்தே வேலைக்கு போயிடலாம். அப்போ நான் வரட்டுமா?
போயிட்டு வாடா.
சோம இங்க வா.
என்ன ராஜா?
ஆள் ஒரு மாதிரியா இருக்கிற. என்ன கம்பெனி டீலாம் குடிச்சு முடிச்சிட்டியா? என்னடா உண்மை ஊழியன, எங்க உயிர் தோழன் டேவிட்?
ஏன் டேவிட்ட நீ பாக்கணுமா?
நான் தான் டேவிட்ட பாத்துக்கிட்டே இருக்கேனடா. அவன் வலிப்பால எப்படி துடிக்கிறான்னு பார்க்க வேணாம்.
என்ன சொல்ற?
என்னடா என்கிட்டயே கதை விட்டுறிய? காக்கா வலிப்பு உள்ளவன சாமர்த்தியமா வேலைக்கு சேர்த்துட்டியா?
ராஜா ராஜா, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன்டா. நீ பேசுறத டேவிட் கேட்டா ரொம்ப வருத்தப்படுவான். அவனுக்கு இந்த வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவான்டா. கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்க.
ஏய் சுமர்ரா, மனிதாபிமானம் இருக்கிறதுனால தாண்டா அக்கறையோட விசாரிக்கிறேன். நாளைக்கே டேவிட் வேலை செய்யும் போது அவனுக்கு காக்கா வலிப்பு வந்துட்டுதான் வச்சுக்க. அது மேனேஜருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் உனக்கு இல்லடா கெட்ட பேரு.
ராஜா, நீ புண்ணுக்கு மருந்து போட வேண்டாம், ஆனா அதை குச்சிட்டு வேடிக்கை பார்க்காதடா. நான் வர்றேன்.
நில்டா, இந்த வலிப்பு வியாதி டேவிடுக்கு எத்தனை வருஷமா இருக்கு? ஏதாவது மருந்து சாப்பிடுறானா இல்ல வெறும் சாவி கொத்துதானா?
ராஜா, நான் சாவி கொத்து கேஸ் இல்ல, மருந்து தவறாம சாப்பிடுற கேஸ் தான்.
டேவிட், நீ ஏன்டா இவங்க கூட பேசுற? வா போகலாம்.
கொஞ்சம் நில்லு சோமு. என் வியாதியை பத்தி ராஜா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு இருக்கிற வலிப்பு வியாதிக்கு மருந்து இருக்கு. சாவி கொத்தெல்லாம் படிக்காதவங்க பழக்கத்துல ஊர்ன முறைகள். அப்புறம் எத்தனை வருஷமா எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு கேட்டியே, சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ராஜா, என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நீ ஆசைப்பட்டா சோமு ஒத்துழைப்படுத்தாத. என்னையே கேளு, நான் சொல்றேன். இப்ப வாடா சோமு, நாம போலாம்.
அந்த ராஜா உன்ன கேலி செஞ்சு சிரிக்கிறான், அவனை ஒரு கை பார்த்துட்டு வந்துடுற, நீ போடா.
அவன் மனுஷன்டா, அப்படித்தான் பேசுவான். அவனை அடிக்கிறதுனால ஏன் குறை மறைஞ்சிடவா போகுது? என்ன படைச்ச கடவுள் செய்த தப்புக்கு அவன் என்னடா செய்வான்?
டேவிட், அவன் உன்னை அனுதாபத்தோட பார்க்கலடா, ஏரணமா பார்த்து சிரிக்கிறான்.
சோமு, என்னைக்குமே மறக்க முடியாத குறை என்கிட்ட இருக்கிறப்போ மற்றவங்களை குறை சொல்லி என்னடா பிரயோஜனம்? கோபப்படாம வா.
டே, கடவுள் உனக்கு ஏண்டா இப்படி ஒரு சோதனை கொடுத்தாரு?
என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி தாண்டா இது. இன்னும் பதில் தான் கிடைக்கல.
அம்மா, அம்மா.
என்னப்பா சுமு, ஏன் இப்படி ஓடி வர?
அம்மா, டேவிட் வீட்டுக்கு வந்தானா?
இன்னும் வரலையே.
அம்மா, அவனுக்கு வேலை போயிடுச்சுமா?
என்னது வேலை போயிடுச்சா? நீ என்னப்பா சொல்ற?
டேவிட் வேலை செய்துட்டு இருக்கும் போது பாழா போன வலிப்பு வாதி வந்துடுச்சுமா.
ஐயோ, என் மகன் இப்ப எங்க இருக்கான்?
பதட்டப்படாதீங்கம்மா, டேவிட்டுக்கு கொஞ்ச நேரத்திலேயே சரியாயிடுச்சு. எங்க கம்பெனி டாக்டர் வந்து பார்த்தாரு, ஆனா இந்த விஷயம் எங்க மேனேஜருக்கு தெரிஞ்சு போச்சுமா.
ஐயோ,
இது ஆபத்தான வியாதி, இனிமே உனக்கு இங்க வேலை இல்லைன்னு டேவிட் கிட்ட சொல்லிட்டாருமா. டேவிட்டும் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து புறப்பட்டுட்டாமா. அவன் வீட்டுக்கு தான் வருவான்னு ஓடி வந்தேன். எங்க போயிருப்பானோ?
சோமா, அவன் ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கான். இப்ப கிடைச்ச வேலையும் பறி போயிடுச்சு. எங்க போனானோ என்ன ஆனானோ. கடவுளே, ஏயா என் மகனை இப்படி சோதிக்கிறேன். அவன் மேல கொஞ்சம் கருணை காட்டுமையா?
அம்மா அழாதீங்கப்பா, எங்கிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். நீங்க தைரியமா இருங்க. என்ன உலகம்! என் வியாதியை சுட்டி காட்டி என்னை வாழவே தகுதியற்றவனா ஒதுக்கிடுறாங்களே. எனக்கு இருக்கிற வியாதியில அம்மாவை காலமெல்லாம் வேதனைப்பட வச்சிட்டேன். என்னை புரிஞ்சுக்கிறவங்களை விட என் வியாதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க. எல்லாரையும் விட்டு ஒதுங்கி தனிமையில கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு கடற்கரைக்கு வந்தா ஓயாம அடிக்கிற அலைகள் என் காதல இறைச்சலா ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கடல் அலைகள் ஓய போறதும் இல்ல, வாழ்க்கை பூரா நான் தனிமையில நொந்து மடிய வேண்டியதான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குறையோடு என்னை ஏன் படைச்சு? என்னால வாழவும் முடியல, சாகவும் முடியல. நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் பிறந்தேன் கடவுளே? என்னால இனிமே இங்க நிம்மதியா வாழ முடியாது. இந்த ஊரை விட்டே எங்கேயாவது ஓடி போயிட வேண்டியதா?
ஐயோ, பையன் கடல் அடிச்சுட்டு போறான், காப்பாத்துங்க!
இது என்ன கொடுமை! ஒரு சிறுவன் கடல் அலையில மாட்டிக்கிறாரே, காப்பாத்துறே. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த சிறுவனை காப்பாத்த எனக்கு பலன் கொடுமையா?
ஒரு ஆளு வேகமா ஓடி வரானே, கடல்ல குதிச்சு பையனை பிடிச்சிட்டான், பிடிச்சிட்டான்.
நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். யாரு பெத்த பிள்ளையோ துணிஞ்சு கடல்ல போய் பையனை காப்பாத்தினிய, நீ நல்லா இருக்கணும்.
அடட, டேவிட் தம்பி! என்ன தம்பி, என்ன அப்படி பாக்குற? நான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். ஐயோ தம்பி, உடம்பு பூரா ஈரமா இருக்க.
இந்தாப்பா, இந்தா இந்த துணியால தொடச்சுக்க. உன் உடம்பு இருக்கிற நிலையில நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா? இந்த அந்த துணியால உன் உடம்ப நல்லா தொடச்சுக்க.
அப்பா, கடவுள் தான் உனக்கு நல்ல சக்தியை கொடுத்தாரு தம்பி, உடம்ப தொடச்சுக்க.
என்னப்பா, எங்க போற
தம்பி? டேவிட் தம்பி,
நான் சொல்றது கேட்காமையே போயிடுச்சே.
ஏன்னு? அவர் உடம்புக்கு என்ன?
அந்த தம்பிக்கு காக்கா வலிப்புப்பா. வலிப்பு இருக்கிறவங்க தண்ணியில போறதே ஆபத்து. இந்த தம்பி அதெல்லாம் நினைக்காம உயிருக்கு துணிஞ்சு அந்த பையனை காப்பாத்திட்டான்.
இந்நேரம் இவர் மட்டும் பையனை காப்பாத்தலனா அந்த பையன் அநியாயமா செத்துருப்பான்.
ஆமாப்பா.
தேவி நில்லுடா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டேன் எனக்கு தெரியும்டா. உனக்கு இருக்கிற வெறுப்புல தற்கொலை பண்ணத்தான் வருவேன். அதுக்கு புகலிடமா இந்த கடற்கரையை தேர்ந்தெடுப்புன்னு தான் இப்படி ஓடியாந்தேன்.
சோமு, வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிட்டேன், உண்மைதான். அதுக்காக தற்கொலை செய்துக்கிற அளவுக்கு கோழை ஆயிட மாட்டேன்டா. சோமு, கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருந்த சிறுவனை காப்பாத்தி ஒரு தாயுடைய கண்ணீரை துடைச்சிட்டேன்டா. என்னால வாழ முடியலன்னு வருத்தப்பட்டேன், ஆனா என்னாலையும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்டா.
டேவிட், நீ என்னடா சொல்ற?
சோமு, இத்தனை நாளா என் குறைய நினைச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துட்டேன். இனிமே மற்றவங்க குறைகளை தீர்க்க என்னால முடிஞ்ச உதவிகளை செய்ய போறேன். என் குறைய மறந்துட்டு மற்றவங்க வாழ்க்கையில நிறைவு ஏற்பட பாடுபடுவேன். சோமு, நான் ஏன் பிறந்தேன்னு புலம்பி இருக்கண்டா. இப்போ நாம எல்லாரும் பிறந்ததே பிறருக்கு பயன்படுற மாதிரி வாழத்தான்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
டேவிட், இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உயிர் வாழறதுக்கு தாண்டா, வருத்தப்படுறதுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
ரொம்ப நன்றி சோமா, ரொம்ப நன்றி.
நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ் நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.